அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஐபிசியில் இரண்டாவது சாப்டரில் பிரிவு 21 பார்க்க போகிறோம். இந்திய தண்டனை சட்டம் 1860. இதில் இரண்டாவது அத்தியாயம் பொது விளக்கங்கள். இதில் 6 to 52 வரைக்கும் பிரிவுகள் இருக்கு. இது வரைக்கும் நம்ம 20 பிரிவு பார்த்தாச்சு. இன்னைக்கு பிரிவு 21 மட்டும் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா, இந்த பிரிவு கொஞ்சம் பெரிய பிரிவு தான். இதில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஜென்ரல் எக்ஸெப்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு சாப்டர் ஐபிசியில் இருக்குது. அதை படிக்கிறதுக்கும் சரி, ஒரு அட்வொகேட்டாக பப்ளிக் சர்வெண்ட் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது பின்னாடி கேஸ் ப்ராசஸுக்கும் சரி, இந்த செக்ஷன் நமக்கு உதவியாக இருக்கும். ஸோ பிரிவு 21 பப்ளிக் சர்வெண்ட்டை பற்றி சொல்லுது. பொது ஊழியர்னா யார் அப்படின்னு இதில் எடுத்து சொல்கிறாங்க. மொத்தம் இதில் 12 பாயிண்ட்ஸ் இருக்குது. நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதலாவது வந்து 1950 நீக்கப்பட்டுருச்சு. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸர் இந்த மிலிட்ரி, நேவல், ஏர்ஃபோர்ஸஸ் அவங்களும் பப்ளிக் சர்வெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்திய அரசின் ஆணையை பெற்ற தரைப்படை வீரர்கள், கடற்படை வீரர்கள், வான்படை வீரர்கள் இவங்க பொது ஊழியர்னு சொல்கிறாங்க. 2 பாயிண்ட் பார்த்தாச்சு. அடுத்து 3வது, எவ்ரி ஜட்ஜ் இன்க்ளூடிங் எனி பர்சன், நீதிபதியும் பொது ஊழியர் தான் சொல்கிறாங்க. இந்த பிரிவு இந்திய தண்டனை சட்டம் 19 நீதிபதினா யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு தனி நீதிபதியாக இருந்தாலும் சரி, நீதிபதிகளின் குழுவாக இருந்தாலும் சரி, அவங்க இந்த இடத்துல பொது ஊழியர்னு அழைக்கப்படுவாங்க. அடுத்து இன்க்ளூடிங் எனி பர்சன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஒரு நீதி வழங்குவதற்காக சட்டப்படி அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ள எந்த நபரும் வந்து பார்த்திங்கன்னா பொது ஊழியர்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிரிவு இந்த 3வது இந்த பாயிண்ட்ல நீதிபதி மற்றும் நீதி வழங்குவதற்காக சட்டப்படி அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ள நபரும் வந்து இந்த இடத்துல பொது ஊழியர் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்றாங்க. 4வது பாயிண்ட் படிக்கும் போது நம்ம மனசுல வச்சுக்க வேண்டிய விஷயம் இங்கே இருக்கக்கூடிய கடமைகள் தான். முதல்ல இந்த கடமைகள் என்னன்னு பார்க்கலாம். சட்ட விபரங்களை பற்றி இன்வெஸ்டிகேட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறது, புலனாய்வு செய்வது, அறிக்கை தாக்கல் செய்வது, டாக்குமெண்ட் ஒரு ஆவணம் தொடர்பாக அந்த ஆவணத்தை வந்து உருவாக்குறது, உறுதி செய்வது இல்லை அதை தன்னிடம் வைத்திருப்பது, மேக்கிங் அத்தன்டிகேட் டு கீப் ஆஃப் டாக்குமெண்ட் இதை செய்வது. அடுத்து ஒரு சொத்து, அந்த சொத்தினுடைய பொறுப்பை ஏற்பது அல்லது அப்புறப்படுத்துவது. 4வது வந்து பார்த்தீங்கன்னா டு எக்ஸிக்யூட் எனி ஜுடிஷியல் ப்ராசஸ், நீதிமன்றத்தினுடைய அந்த கட்டளையை நிறைவேற்றம் செய்வது, டு அட்மினிஸ்டர் எனி ஊத் வாக்கு மூலம் செய்து வைப்பது, டு இன்டர்பிரட் மொழிபெயர்ப்பு செய்வது, டு ப்ரிசர்வ் ஆர்டர் இன் த கோர்ட் நீதிமன்றத்தின் ஒழுங்கை பராமரிப்பது. இவ்வளவு கடமைகளையும் செய்யக்கூடிய நீதிமன்றத்தின் அலுவலர் ஒரு பொது ஊழியர். இங்கே இதே மாதிரி சொல்லியிருக்கக்கூடிய இந்த கடமையை செய்யக்கூடிய லிக்விடேட்டர், ரிசீவர், கமிஷனர் ஒரு பொது ஊழியர் ஆவார். அதே மாதிரியே இங்கே இருக்கக்கூடிய கடமையை செய்கிறதுக்காக ஒரு நீதிமன்றம் சிறப்பாக ஒருத்தரை நியமிச்சிருக்கு அப்படின்னா, ஒரு சிறப்பு அதிகாரம் கொடுத்துருக்கு அப்படின்னா அவங்களும் பொது ஊழியர் தான். ஸோ இந்த பாயிண்ட்ல இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒன்று இந்த வேலைகளை செய்கிறது தான். மொத்தம் வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 மொத்தம் 7 பாயிண்ட் 7 வேலைகள் இதில் இருக்குது. இந்த கடமையை செய்யக்கூடிய நீதிமன்றத்தின் அலுவலர், கலைப்பதிகாரி, வழக்குறு சொத்து பெறுநர், ஆணையர், அதன் பின்பு நீதிமன்றத்தால் சிறப்பாக நியமிக்கப்பட்டவர் இவங்க எல்லாருமே பொது ஊழியர் ஆவார்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய நாலேஜ்க்காக கலைப்பதிகாரினா யாருன்னு பார்க்கலாம். கலைப்பதிகாரி அப்படின்றவங்க ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபின், அதை வந்து கலைக்க போகிறாங்க, வைண்ட் அப் பண்ண போகிறாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய யாரேனும் ஒருவரே கலைப்பதிகாரியாக இருக்கலாம், இல்லை ஒரு ஏஜென்ட் ஒருத்தர் கலைப்பதிகாரியாக நியமித்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சொத்தை விற்கிறது மற்ற விஷயங்கள்லாம் பார்க்குறவரை தான் கலைப்பதிகாரின்னு சொல்கிறாங்க. அடுத்து வழக்குறு சொத்து பெறுநர், ரிசீவர். ரிசீவர்னா யார் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, ஆர்டர் 40 நம்ம உரிமையை விசாரணை முறை சட்டத்தில் ஆர்டர் 40 படிச்சீங்கன்னா நல்லபடியா தெரியும். ஏன்னா ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கும்போது அந்த வழக்கு சொத்து அதில் ஒரு வாடகை வந்து கலெக்ட் பண்ணணும் இல்லையா, அந்த சொத்தை வந்து பாதுகாக்கணும். இந்த மாதிரி கடமைகளை செய்வதற்காக நீதிமன்றம் ஒரு ரிசீவர் வழக்கு சொத்து பெறுநரை நியமிக்கலாம். அவங்களுக்கு எப்படி சேலரி கொடுக்கறது என்ன, இந்த ரெமுனரேஷன் என்ன, இந்த ப்ராசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் 40 சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து ஆணையர். ஆணையர் அப்படிங்கிறது இங்கே நம்ம சொல்லியிருக்கோம்லையே, இந்த கடமைகளை செய்கிறவங்க தான் இந்த இடத்துல பொது ஊழியர். நம்ம ஜென்ரலாக இப்போ ஆணையர் யாருன்னு பார்க்கணும் அப்படின்னு தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆணையர் அப்படின்றது மெம்பர் ஆஃப் கமிஷன் ஆணையர்னு சொல்கிறாங்க, கமிஷனர்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே சீஃப் ஆஃபீஸர். இப்போ இன்கம் டேக்ஸ் ஆக்ட்டு, வெல்த் டேக்ஸ் ஆக்ட்டு படிலாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரை தான் வந்து கமிஷனர்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அப்பாயிண்டட் டு கேரி அவுட் சம் ஸ்பெசிஃபைடு ஒர்க், நீதிமன்றத்தின் மூலமாக கூட ஒரு இந்த வேலையை செய்யணும் நியமிக்கப்பட்டு ஒரு சிறப்பு வேலை கொடுக்கப்பட்டிருந்தா அவங்களையும் கமிஷனர்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிவில் நமக்கு லிக்விடேட்டர்னால் யார், ரிசீவர்னால் யார், கமிஷனர்னால் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்து வந்து 5வது பாயிண்ட்டு, இதில் நீதிமன்றம் அசிஸ்டிங் எ கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஆர் பப்ளிக் சர்வெண்ட், நீதிமன்றத்துக்கோ இல்லைனா ஒரு பொது ஊழியர் இவங்களுக்கு உதவி செய்யும் பொருட்டு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜூரிமேன், அசஸர், பஞ்சாயத் மெம்பர், இவங்க மூணு பேருமே கோர்ட்டுக்கோ பப்ளிக் சர்வெண்ட்டுக்கோ உதவி செய்யக்கூடிய வகையில் நியமிக்கப்பட்டிருந்தா அவங்களும் பொது ஊழியர் தான். ஓகே, ஆனால் நம்ம வந்து ஜூரிமேன்னா யார், அசஸர்னா யார், பஞ்சாயத் மெம்பர் நம்மளுடைய ரெஃபரன்ஸ்க்காக பார்க்கலாம். ஜூரிமேன் அப்படின்னா தமிழில் சான்றாயர்னு சொல்கிறோம். டிக்ஷனரியில் பார்த்தோம்னா இதுக்கு ஜூரர், மெம்பர் ஆஃப் த ஜூரி அப்படின்னு இதுக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அசஸர் அப்படின்னா தீர்ப்புதவியாளர்னு சொல்கிறாங்க, மதிப்பீடு நபர்கள்னு சொல்கிறாங்க. பிரிவு 140 சிபிசியில் பார்த்தீங்கன்னா கப்பல் சேதம் அடைகிற அந்த நேரத்தில் நீதிமன்றம் இரண்டு அசஸரை நியமிக்கலாம், மதிப்பீடு நபர்களை நியமிக்கலாம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பிரிவு 166 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் ஜூரிமேன், அசஸர் இவங்க ரெண்டு பேருமே நீதிபதி கேட்குற மாதிரியான கேள்விகளை சாட்சிகள்கிட்ட கேட்கலாம், இல்லை நீதிமன்றத்தினுடைய அனுமதி பெற்றும் அவங்க சாட்சிகள்கிட்ட சில கேள்விகள் கேட்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஜூரிமேன், அசஸர் இவங்க ரெண்டு பேருமே இந்த எவிடன்ஸ் ப்ராசஸில் விசாரணையை ஒரு உண்மையை உறுதிப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்காங்கன்னு நமக்கு தெரியுது. அடுத்து பஞ்சாயத் மெம்பர். நமக்கு தெரியும் ஊராட்சி உறுப்பினர் தேர்தல் மூலமாக இவங்க செலக்ட் பண்ணப்படுறாங்க, 5 வருட ஆட்சி காலம் இவங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இவங்க நீதிமன்றத்துக்கோ இல்லைன்னா ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டுக்கோ உதவி செய்யும் போது இவங்களும் பொது ஊழியர் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அடுத்து 6வது பாயிண்ட், ஆர்பிட்ரேட்டர். இசைவு தீர்வாளரும் ஒரு பொது ஊழியர் தான், ஆனால் இவங்க நீதிமன்றத்தாலேயோ ஒரு பொது அதிகாரி ஒருத்தராலேயோ ரெஃபர் பண்ணப்பட்டிருக்கணும், அதாவது சாட்டி அனுப்பப்படுதல் அவங்க வந்து செய்யணும் அப்படின்னு அவங்க ரெஃபர் பண்ணியிருந்தா அந்த ஆர்பிட்ரேட்டரை, இசைவு தீர்வாளரை பொது ஊழியர்னு சொல்லலாம். 7வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எவ்ரி பர்சன், எந்த ஒரு நபரும் அவருடைய பதவியின் அடிப்படையில், அதாவது சட்டப்படி அவருக்கு ஒரு நபரை அடைத்து வைக்கிற அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தா, ஒரு நபரை சட்டப்படி அவர் வந்து தன்னிடம் வைத்திருக்கிறது, அடைத்து வைக்கிறது, இந்த அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தா அவரும் ஒரு பொது அதிகாரின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு இந்த பொது அதிகாரியில் பொது ஊழியர்னு சொல்கிறாங்க. ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா காவல்துறையினரை சொல்லலாம், அவங்களுக்கு இந்த மாதிரி அடைத்து வைக்கிறதுக்கான ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. சில நேரங்களில் அடைத்து வைக்கிறதும் அப்படின்னு சட்டப்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்க நபர் அந்த நேரத்தில் பொது ஊழியர் தான்னு சொல்கிறாங்க. 8வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஆஃபீஸர் ஆஃப் தி கவர்மெண்ட், அதாவது அரசு அலுவலர் ஒருவர் ஒரு குற்றத்தை தடுக்க, குற்றத்தை பற்றி இன்ஃபர்மேஷன் தகவல் கொடுக்க, அந்த குற்றத்தை தண்டிக்கிறதுக்கான கடமை அவருக்கு இருந்துச்சுனாலோ, ஒரு பப்ளிக் அதாவது பொதுமக்களினுடைய ஆரோக்கியம், பாதுகாப்பு, வசதி இதை காப்பதற்காகவோ அது வந்து அவருடைய சட்டப்படியான ஒரு கடமையாக இருந்துச்சுன்னா அந்த அரசு அலுவலரும் வந்து பார்த்திங்கன்னா பொது ஊழியர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க. ஒன்று வந்து குற்றத்தை தடுக்க, குற்றம் பற்றி தகவல் தர, குற்றத்தை தண்டிக்கிறதுக்கான கடமை அவருக்கு இருக்கணும். அடுத்து பொதுமக்களினுடைய ஆரோக்கியம், பாதுகாப்பு, வசதி அவற்றை பாதுகாக்கும் அந்த ஒரு கடமையும் அவருக்கு இருக்கணும். அப்படிப்பட்ட அரசு அலுவலரும் பொது ஊழியர் தான்னு சொல்கிறாங்க. ஒன்பதாவது பாயிண்ட், இதுபடி பார்த்தீங்கன்னா ஒரு அலுவலர் அவர் ஆன் பிஹாஃப் ஆஃப் கவர்மெண்ட் அரசின் சார்பாக ஒரு சொத்தை எடுத்தல், வாங்குதல் அதாவது பெறுதல், வைத்திருத்தல், அந்த சொத்துக்கு செலவு செய்தல். ஸோ ப்ராப்பர்ட்டியை டேக், ரிசீவ், கீப், எக்ஸ்பென்ஸ் இந்த நாலு விஷயத்தையும் கவர்மெண்ட் சார்பாக செய்யக்கூடிய ஒரு அலுவலர் பொது ஊழியர். அதே மாதிரியே டு மேக் எனி சர்வே, அசஸ்மெண்ட், கான்ட்ராக்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் கவர்மெண்ட் அரசின் சார்பாக நில அளவை செய்வது, நில அளவீடு செய்வது, ஒப்பந்தம் ஏதேனும் செய்வது இதை செய்கிறவரும் பொது ஊழியர் தான் சொல்கிறாங்க. அடுத்து டு எக்ஸிக்யூட் எனி ரெவின்யூ ப்ராசஸ் வருவாய்த்துறையின் ஆணையை நிறைவேற்றம் செய்யக்கூடிய நபரும் பொது ஊழியர் தான். அடுத்து பார்த்திங்கன்னா அரசின் நிதி நலன், இந்த அரசின் நிதி நலனுக்காக ஒருத்தர் ஒரு இன்வெஸ்டிகேஷன் இல்லைனா ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாரு, புலனாய்வு இல்லைனா அறிக்கை தாக்கல் செய்கிறாருன்னா அவரும் வந்து பார்த்திங்கன்னா அரசு அதாவது பொது ஊழியர் தான். டு மேக் அத்தன்டிகேட் கீப் எனி டாக்குமெண்ட் அரசின் நிதி நலனுக்காக எந்த ஒரு ஆவணத்தையும் தன்னிடம் வைத்திருத்தல், உறுதி செய்தல் இல்லைன்னா அந்த டாக்குமெண்ட்டை உருவாக்குறது, தயாரிக்கிறது இதை செய்கிறவரும் பொது ஊழியர் தான். டு ப்ரிவெண்ட் தி இன்ஃப்ராக்ஷன் ஆஃப் எனிலா ஒருவேளை அரசின் நிதி நலனுக்கு ஏதேனும் பங்கம் ஏற்பட்டால், பாதுகாப்பு இல்லாமல் இருந்தால், சட்ட வரம்பு இருந்தால் அதை தடுக்கிறதுக்காக செயல்படுற அலுவலரும் பொது ஊழியர் தான்னு சொல்கிறாங்க. அடுத்து பத்தாவது பாயிண்ட், ஸோ மேலே இருக்கக்கூடிய அதே கடமைகள் தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதில் வந்து ரெண்டு விஷயம், ஒன்று வந்து வரி வாங்குறது ஆடாக இருக்கு, இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா உரிமைகளை காக்கிறதுக்காக இருக்கிற அதிகாரிகள் இது ரெண்டும் ஆடாகிருக்கு. என்னன்னா கிராமம், நகரம், மாவட்டம் இது சம்பந்தமாக ஏதேனும் ஒரு நில அளவை நில அளவீடு செய்தாலோ இல்லைன்னா ஒரு ஆவணம் வந்து உருவாக்குதல் செஞ்சாலோ அவங்களுடைய உரிமையை காக்கிறதுக்காக சில விஷயம் செய்தாலோ இல்லைன்னா வரி தீர்வை இதெல்லாம் வந்து போட்டாலோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா பொது ஊழியர் தான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னுமே வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி அதை வந்து ரிசீவ் பண்ணுறது இல்லைன்னா எடுக்கிறது, தன்னிடம் வைத்திருக்கிறது, செலவழிக்கிறது, ஸோ இந்த கடமைகள் எல்லாம் ஒரு கிராமம், நகரம், மாவட்டம் வில்லேஜ், டவுன், டிஸ்ட்ரிக்ட் இதுக்காக செய்யப்பட்டால் இந்த அலுவலரும் வந்து பொது ஊழியர்னு இந்த பத்தாவது பாயிண்டில் சொல்கிறாங்க. பதினொன்றாவது எவ்ரி பர்சன், இந்த பதினொன்றாவதுல வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் அது சம்மந்தப்பட்ட விஷயம்தான். அதாவது ஒரு வாக்காளர் பட்டியலை தயாரிக்க, வெளியிட, பராமரிக்க, திருத்த இந்த அதிகாரம் கொண்ட நபர் இவர் ஒரு பொது ஊழியர். அவர் ஒரு எலெக்ஷன் முழுசும் கண்டக்ட் பண்ணலாம் இல்லை அந்த எலெக்ஷனுடைய ஒரு பகுதியை மட்டும் அவர் கண்டு நடத்துகிறார் அப்படின்னாலும் அந்த அதிகாரம் உள்ள ஒவ்வொரு நபரும் எவ்ரி பர்சன் பதவி முறையில் அவங்களுக்கு இந்த அதிகாரம் கிடைச்சிருக்கும். ஸோ இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பொது ஊழியர் தான். மொத்தத்தில் இது வந்து தேர்தல் சம்மந்தப்பட்ட ஒரு பிரிவு இது. அடுத்து பன்னெண்டாவது, பன்னெண்டாவதுல வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி பர்சன் தான் சொல்கிறாங்க, ஒவ்வொரு நபரும். அதாவது நம்மளுடைய அரசுக்கு ஒரு பொது கடமை செய்கிறாங்க, ஏதோ ஒரு வேலை செய்கிறாங்க, அதுக்கு கட்டணமோ தரவோ கமிஷனோ கொடுக்கப்படுது, அந்த நேரத்தில் அவங்களும் பொது ஊழியர்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது நம்ம இந்திய அரசாலேயோ இல்லை மாநில அரசாலேயும் சம்பளம், ஊதியம் வாங்குறாங்க ஒருத்தங்கன்னா அவங்களும் பொது ஊழியர் தான். இது வந்து முதல் பாயிண்ட். இதில் இரண்டாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா லோக்கல் அத்தாரிட்டி கார்ப்பரேஷன், உள்ளாட்சி அதிகார குழு கூட்டு குழுமம், இது இரண்டும் சென்ட்ரல் கவர்மெண்டாலேயோ இல்லைன்னா ப்ரொவின்ஷியல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் இதனாலேயோ உருவாக்கப்பட்டிருக்கு. இங்கே வேலை செய்யக்கூடிய, சர்வீஸ் பண்ணக்கூடிய, ஊதியம் பெறக்கூடியவர்களும் பொது ஊழியர்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம், பிரிவு 617 வணிக நிறுவன சட்டம் 1956 படி பார்த்தீங்கன்னா அதில் அரசு நிறுவனம் பற்றி சொல்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு அரசு நிறுவனத்தில் சர்வீஸ் பண்ணுறவங்க, அதாவது அவங்க ஊதியம் வாங்குறவங்க, இவங்களும் பொது ஊழியர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம 12 பாயிண்ட் முடித்ததுக்கப்புறம் இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் முனிசிபல் கமிஷனர் அவர் ஒரு பொது ஊழியர் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து வெதர் அப்பாயிண்டட் பை கவர்மெண்ட் ஆர் நாட், இப்போ நம்ம 12 வகையான பாயிண்ட் பார்த்தோம். அதில் இந்த நம்ம சொல்லக்கூடிய ஊழியர்கள் கவர்மெண்டால் அப்பாயிண்ட் பண்ணப்படுறது, நியமிக்கப்பட்டாலும் சரி நியமிக்கப்படாவிட்டாலும் சரி அவங்க வந்து பொது ஊழியர் தான் சொல்கிறாங்க. 2வது பாயிண்ட், இப்போ இந்த பொது ஊழியர்களுடைய ஏதோ ஒரு விஷயம், அவங்களுடைய அந்த ஊழியத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் சட்ட குறைபாடு இருக்குது அப்படின்னாலும் அவங்க பொது ஊழியர் ஆக மாட்டார்னு சொல்ல முடியாது. ஸோ சட்ட குறைபாடாக இவங்க வந்து கருத்தில் ஏற்றுக்கிறது இல்லை, லீகல் டிஃபெக்ட் இருந்தாலும் அவங்க பொது ஊழியர் தான் சொல்கிறாங்க. 3வது பிரிவு, எலெக்ஷன் பை ஆர் அண்டர் லா, இப்போ நம்ம 11வது பாயிண்டில் பார்த்தோம் இல்லையா, இது மாதிரி வாக்காளர் பட்டியலை உருவாக்குறவங்க இவங்க வந்து எலெக்ஷன் வந்து முழுமையான ஒரு எலெக்ஷனோ இல்லை ஒரு பகுதிக்கு மட்டும் எலெக்ஷன் நடத்தினாலோ அவங்க பொது அதிகாரின்னு பார்த்தோம். ஆனால் அது வந்து இந்த எலெக்ஷன் எப்படின்னா சட்டத்தால் அதிகாரம் அளிக்கப்பட்டு நடக்கணும், அப்போ தான் அவங்க வந்து பொது ஊழியர்னு சொல்கிறாங்க. ஸோ 4வது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் நீக்கம் செய்யப்பட்டுருச்சு. இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் அதையும் ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா அது மூலமாக ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைல்லையோ இல்லைன்னா லேப்டாப்லேயோ நீங்கள் ரிசீவ் பண்ண முடியும். ஸோ நன்றி, வணக்கம்.